శ్రీ భగవాన్ ఉవాచ అక్షరం బ్రహ్మ పరమం స్వభావోద్యాత్మముచ్యతే భూతభావోద్భవకర విసర్గ కర్మ సంజిత. శ్రీ భగవాన్ ఉవాచ అక్షరం బ్రహ్మ పరమం స్వభావోద్యాత్మముచ్యతే భూతభావోద్భవకర విసర్గ కర్మ సంజిత. మొళిపేర్పు పురుడై దేవతలు భక్తి వేదాంత స్వామి శ్రీల ప్రభుపాదకి. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பிரம்மன் எனப்படுவது அழிவற்றதும் உன்னதமானதுமாகும். அதன் சுவாவமான நித்தியமான இயற்கை ஜீவாத்மா அத்தியாத்மா என்று அழைக்கப்படுகின்றான். ஜீவாத்மாவின் உடலை வளர்க்கும் செயல்கள் கர்மா அல்லது பலநோக்கு செயல்கள் என்று அழைக்கப்படுகின்றது. பிரம்மன் நித்தியமானதாக இருப்பதும் அழிவற்றதும் ஆகும். இதன் தன்மை ஒருபொழுதும் மாறுவதே இல்லை. ஆனால் பிரம்மனுக்கு மேலே பரபிரம்மன் இருக்கின்றார். பிரம்மன் என்பது ஜீவாத்மாவை குறிக்கும். பரபிரம்மன் என்பது பரமபுருஷ பகவானை குறிக்கும். இந்த ஜட உலகில் ஜீவாத்மாவினால் ஏற்கப்பட்டுள்ள நிலைமையானது அதன் உண்மையான நிலைமையிலிருந்து வேறுபட்டதாகும். ஜீவாத்மா ஜட உணர்வில் இருக்கும்பொழுது ஜடத்தின் எஜமானராக ஆக முயற்சி செய்வது அவனுடைய இயற்கையாகும். ஆனால் கிருஷ்ண உணர்வு எனப்படும் ஆன்மீக உணர்வை பரமனுக்கு தொண்டு செய்வது என்பது அவனுடைய இயல்பான நிலைமையாகும். உயிர்வாளிகள் ஜட உலகில் இருக்கும் பொழுது அதன் ஜட உலகில் பல்வேறு உணர்வுகளை எடுத்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. இதுவே கர்மா அல்லது ஜட உணர்வின் உந்துதால் படைக்கப்பட்டவை என்று அழைக்கப்படுகின்றது. வேறு இலக்கியங்களில் உயிர்வாளி ஜீவாத்மா என்றும் பிரம்மன் என்றும் அழைக்கப்படுகின்றான். ஆனால் அவன் ஒருபொழுதும் பரபிரம்மன் என்று அழைக்கப்படுவதில்லை. ஜீவாத்மா பல பல நிலைகளை ஏற்கின்றான். சில நேரங்களில் இருண்ட ஜட இயற்கையினுள் கலந்து தன்னை ஜடமாக அடையாளம் காண்கின்றான். வேறு சில நேரங்களில் அவன் தன்னை உயர்ந்த ஆன்மீக இயற்கையுடன் அடையாளம் காண்கின்றான். எனவே அவன் பரமபுருஷ பகவானின் நடுநிலை சக்தி என்று அழைக்கப்படுகின்றான். ஜட மற்றும் ஆன்மீகத்தின் மீதான அவனது அடையாளத்தை பொறுத்து அவனது ஜட உடல் அல்லது ஆன்மீக உடலை அவன் அடைகின்றான். ஜட இயற்கையில் அவன் 84 லட்சம் விதமான வாழ்வினங்களில் ஏதேனும் ஒன்றின் வடிவில் பிறக்கலாம். ஆனால் ஆன்மீக இயற்கையில் அவனுக்கு ஓர் உடல் மட்டுமே இருக்கின்றது. ஜட இயற்கையில் மனிதன், தேவன், மிருகம், பறவை போன்ற பலவிதமான உடல்களில் ஏதேனும் ஒன்றை அவன் கர்மத்திற்கு ஏற்ப பிறவி எடுக்கின்றான். சில நேரங்களில் ஜட உலகத்தில் சொர்க்கலோகமடைய அவன் யாகம் செய்கின்றான். ஆனால் புண்ணியம் தீர்ந்தவுடன் மீண்டும் மனித உலகத்தில் பூமிக்கு திரும்புகின்றான். இந்த வழிமுறை கர்மா என்று அழைக்கப்படுகின்றது. வேத யாகத்தின் வழிமுறை சாந்தோகி உபநிஷத்தில் விளக்கப்பட்டுள்ளது. யாகசாலையில் 5 விதமான பொருட்கள் 5 விதமான நெருப்பில் அர்ப்பணிக்கப்படுகின்றன. சொர்க்கலோகங்கள், மேகங்கள், பூமி, ஆண், பெண் ஆகியவை 5 விதமான நெருப்பாக கருதப்படுகின்றன. நம்பிக்கை, சந்திரனை அனுபவிப்பவன், மலை, தானியங்கள், விந்து ஆகியவை 5 விதமான யாக அர்ப்பணங்களாக கருதப்படுகின்றன. யாக வழிமுறை பின்வருமாறு செயல்படுகின்றது. குறிப்பிட்ட சொர்க்கலோகத்தை அடைந்தவுடன் அதற்குரிய குறிப்பிட்ட யாகங்களை செய்யும் உயிர்வாளி அதன் விளைவாக அந்த லோகத்தை அடைகின்றான். ஆனால் யாகத்தின் பலன் தீர்ந்தவுடன் மலையின் மூலமாக அவன் பூமியை வந்தடைகின்றான். அத்தகைய ஜீவாத்மா தானியங்களின் உருவை எடுக்க அந்த தானியங்கள் மனிதனால் உண்ணப்பட்டு விந்துவாக மாற்றமடைகின்றது. அதன் மூலம் பெண் கருவுறுகின்றாள். இவ்வாறாக மீண்டும் மனித பிறவியை அடையும் உயிர்வாளி மீண்டும் யாகம் செய்கின்றான். வாழ்க்கை சக்கரம் சுழ்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இத்தகைய யாகங்களை தவிர்க்கும் கிருஷ்ண பக்தன் கிருஷ்ண உணர்வில் நேரடியாக ஈடுபட்டு இறைவனிடம் திரும்பிச் செல்ல தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றான். பகவத்கீதைக்கு விளக்கவரை வழங்கும் அருவவாதிகள் பிரம்மன் ஜட உலகில் ஜீவாத்மாவின் உருவை எடுப்பதாக அறிவுண்டி கருதுகின்றார்கள். மேலும் கீதையின் 15வது அத்தியாயத்தில் 7வது பதத்தினை இவர்கள் சான்றாக குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் அந்த பதத்திலோ என்னுடைய நித்தியமான நுண்ணிய அங்கம் என்று ஜீவாத்மாவை பகவான் குறிப்பிடுகின்றார். கடவுளின் நுண்ணிய அம்சமான உயிர்வாளி பௌதிக உலகில் வீழ்வதற்கு வாய்ப்புள்ளது. ஆனால் பரமபுருஷர் அச்சுதர் ஒருபொழுதும் வீழ்ச்சி அடைவதில்லை. எனவே பரம்பிரம்மன் ஜீவாத்மாவாக உருவெடுப்பதற்காக கூறும் கற்பனை ஏற்கத்தக்கதல்ல. வேத இலக்கியங்களில் பிரம்மன் ஜீவாத்மா பரபிரம்மனிடம் பரமபுருஷனிடம் வேறுபட்டிருக்கின்றான் என்பதை நினைவில் கொள்வது அவசியமாகும். ஓமஞான திமிராந்தஸ்ய ஞானஞ்சன சலாகையா சக்ஸுரன் மிளிதம் ஏன தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீமத் பகவத்துடைய இந்த ஸ்லோகம் மிக மிக ஆழமானது. உண்மையிலேயே மனித வாழ்க்கையில் ஆழமான முறையில் சிந்திக்க தெரிந்த நபர்களுக்கு உரிய ஸ்லோகம் இது. மொத்த ஸ்ரீமத் பகவத்கீதையே கேள்விப்பதர்கள் ரூபத்தில் அடங்கி இருக்கின்றது. இன்றைக்கு ஏறக்குறைய 5200 வருடங்களுக்கு முன்பு 5000 வருடங்களுக்கு முன்பு இந்த கலியுகத்துடைய தொடக்கத்தில் துவாபர யுகத்தின் இறுதியில் வாழ்ந்த மனிதர்களில் சிரேஷ்டரான அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் கேட்ட விளக்க உரைகள், அவரிடம் செய்த கலந்துரையாடல்கள் இந்த ஸ்ரீமத் பகவத்கீதை நூலாகும். அர்ஜுனன் புருஷ வியாகிரக என்று அழைக்கப்படுகின்றான் சமஸ்கிருதத்தில். வியாகிரகனா ஏறக்குறைய சிங்கம்னு அர்த்தம். மனிதர்களில் சிங்கத்தை போன்றவன் என்று அழைக்கப்படுகின்றான். காரணம், தன்னுடைய ஆண்மையிலும் வீரத்திலும் மட்டுமல்ல, இங்குள்ள ஸ்லோகங்கள் மூலமாக, இங்குள்ள அவன் கேட்கக்கூடிய கேள்விகள் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கின்றது. அவன் தன்னுடைய சிந்தனை சக்தியிலும் சிந்தனை திறனிலையும் தன்னுடைய இரக்கத்தன்மையிலும் கூட மனித சமுதாயத்தில் வாழ்ந்த மிக ஒரு ஒப்பற்ற மிக உயர்ந்த மனிதன். கண்டிப்பாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பக்தர்களுக்கு இந்த எல்லா விதமான நல்ல மிக உயர்ந்த குணங்களும் தானாகவே கிருஷ்ணருடைய கருணையால் அவர்களுக்கு வாய்க்கும் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் ஏற்கனவே கூறப்பட்டிருக்கின்றது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பக்தர்கள் இயல்பாகவே தானாகவே கிருஷ்ணருடைய கருணையின் மூலமாக எல்லா விதமான தேவர்களுடைய குணத்தையும் தானாகவே அடைவார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சுத்த பக்தன். இன்னைக்கு 5000 வருடங்களுக்கு வாழ்ந்த மனித சமுதாயத்தில் வாழ்ந்த மிக உயர்ந்த பக்குவமான நபர். வெளிப்படையான முறையில் அவன் சத்ரியனாக இருந்தபடியிலும் கூட மற்றவர்களை யுத்த தர்மத்திற்காக, சத்ரிய தர்மத்திற்காக அல்லது ஆன்மீக தர்மத்திற்காக கொல்லக்கூடியவனாக இருந்தாலும் கூட, அவனுடைய கருணையை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில், அவனுடைய சிந்தனை திறனை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில், அவன் மனித சமுதாயத்தில் கண்டிப்பாக மிக மிக உயர்ந்த நபர். அவனுடைய கேள்வி, இந்த போர்க்களத்தில் உள்ள என்னுடைய எதிரிகளை நான் கொல்லக்கூடிய பட்சத்தில், கௌரவர்களை கொல்லக்கூடிய பட்சத்தில், கௌரவர்களை ஆதரிக்கக்கூடிய அரசர்களை கொல்லக்கூடிய பட்சத்தில், இந்த அரசர்களுடைய மனைவிகள் அனைவரும் ஆதரவற்றவர்களாக மாறுவார்கள், அவர்களுடைய குழந்தைகள் ஆதரவற்றவர்களாக மாறுவார்கள், ஆண்களால் பெண்கள் பாதுகாக்கப்படாத பட்சத்தில் பெண்கள் தங்களுடைய ஒழுக்க நிலையிலிருந்து சீர்குலைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது, அதன் காரணமாக அயோக்கியரான ஆண்கள் மீண்டும் அந்த பெண்களை அபகரணம் செய்யக்கூடிய நேரத்தில், சமுதாயத்தில் வர்ண சங்கரம் என்ற முறையில் தகுதியற்ற குழந்தைகள் பிறப்படுக்கும். இந்த தகுதியற்ற குழந்தைகள் மனித சமுதாயத்தில் வளரக்கூடிய நேரத்தில், இவர்கள் பெரியவர்களாக மாறக்கூடிய நேரத்தில், இந்த மொத்த மனித சமுதாயமே ஒழுக்கமற்ற சமுதாயமாக, மிருக சமுதாயமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு தொலைநோக்குள்ள ஒரு அரசியல்வாதியாக, ஒரு சத்ரியனாக அர்ஜுனன் திகழ்ந்தான். குடும்ப கட்டுப்பாட்டையும் அல்லது கர்த்தரை சாதனைகளையும் அரசாங்கமே வலியுறுத்தக்கூடிய துரதிருஷ்டமான சத்திரிய அரசர்களை நாம் நமக்கு இப்போ கொண்டிருக்கின்றோம். நம்மை ஆளக்கூடிய அரசர்கள் துரதிருஷ்டமான பாவிகள், சத்திரியர்கள், மன்னர்கள் அல்லது அரசியல்வாதிகள் என்ற பெயரில் உள்ளவர்கள். அவர்களே இந்த வர்ண சங்கரத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதிகளாக இன்னைக்கு நம்ம மனித சமுதாயத்தில் இருப்பதை நம்ம கண்கூடாக பார்க்கின்றோம். இது அர்ஜுனுடைய இரக்கத்தன்மையையும் அவனுடைய தொலைநோக்கு பார்வையும், மனித சமுதாயத்தை பார்த்து அவனுடைய இயற்கையான கருணையும் இந்த கருத்துக்கள், அவன் கேட்கக்கூடிய கேள்விகள் நமக்கு பிரதிபலிக்கிறது. வெறும் இரக்கம் மட்டுமல்ல, அவனுடைய சிந்தனை சக்தியும் மிக மிக உயர்ந்தது. ஒரு மனிதனை நம்ம எடை போடக்கூடிய நேரத்தில், ஒரு சமுதாயத்திலும் சரி, ஒரு சபையிலும் சரி, எந்த மனிதன் மிக உயர்ந்த மனிதன், நம்ம ஒரு எடை போடக்கூடிய நேரத்தில் பலவிதமான கருத்துக்களை யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவனுடைய பிறப்பு, அவனுடைய இரக்கத்தன்மை, அவனுடைய உயர்ந்த தெய்வீகமான குணங்கள், அவனுடைய சிந்தனை சக்தி, அவனுடைய புலனடக்கம், அவனுடைய தபல் சக்தி, அவனுடைய அழகு, அவனுடைய செல்வம், அவனுடைய வலிமை, அவனுடைய துறவரம், கண்டிப்பாக இதில் எந்த விதமான குணங்களும் இந்திய சமுதாயத்தில் உள்ள மனிதர்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. இருந்திருந்தாலும் கூட வர வர கலியுகத்துடைய ஆதிக்கத்தின் மூலமாக குறைந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இப்போ அவர் சத்ரியனாக இருந்தபடியும் அவர் கேட்கக்கூடிய கேள்விகளை பார்க்கலாம். ஆன்மீகத்திலும் கூட அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் மிக மிக ஆழமான கேள்விகள். அவர் மட்டுமல்ல, வேத சமுதாயத்தில், வேத கலாச்சாரத்தில் வாழ்ந்த எல்லா விதமான ஆன்மீகவாதிகளுமே தங்களுடைய குருக்கள்கிட்டையும் தங்களுடைய பெற்றோர்கள்கிட்டையும் கேட்ட கேள்விகள் மிக மிக ஆழமானவை, சிந்திக்கத்தகுந்த கேள்விகள். சிங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட இந்த 8வது அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் அர்ஜுனன் கேட்கக்கூடிய கேள்வி, கிம் தத் பிரம்ம கிம் அத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம, இறுதியான பிரம்மன் என்றால் என்ன, இறுதியான அந்த உண்மை என்ன. பிரம்மன் என்று சொல்லுக்கு உண்மை, இறுதியான தத்துவம், இறுதியான அழிவற்ற உண்மை என்ன. உண்மை உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்ம பல நேரங்களில் சமுதாயத்தில் பேசுறோம், உண்மையை பற்றி பல நபர்கள் பேசுறாங்க. உண்மை என்றால் இது தற்காலிகமான உண்மையை பிரம்மன் குறிக்கல. தற்காலிகமான உண்மை பலவிதமான உண்மை. உதாரணமா இப்ப சீனிவாச சேதனி பிரபு சொல்வார், நான் தமிழன் அப்படிம்பார், அது உண்மை, தவறு கிடையாது, அவருடைய தாய்மொழி தமிழ், அது தற்காலிகமான மொழி, தற்காலிகமான உண்மை. கடந்த 25 வருடங்களுக்கு முன்பு இவர் இந்த தமிழன் உடலை எடுத்திருக்கிறார், இல்ல தன்னை தற்காலிகமான முறையில் தமிழன் சொல்றார். வரக்கூடிய 25, 30, 40 வருடங்களுக்கு பின்பு இந்த உண்மையான சீனிவாச சைதன்யா ஏதோ ஒரு உடல்ல இருக்க போறார், அவர் தமிழன் கிடையாது. இப்ப அவர் தமிழன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை உண்மைதான், என்ன உண்மை, தற்காலிகமான உண்மை. அதுபோல் இந்த உலகத்தில் நம்ம காணக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் பொய்யும் இருக்குது, உண்மையும் இருக்கு. ஆனால் பொதுவாக நம்ம உண்மைன்னு சொல்லக்கூடிய பெரும்பான்மையான விஷயங்கள் தற்காலிகமான உண்மை, நிரந்தரமான உண்மை கிடையாது. ஒரு நபர் அழகானவர், தற்காலிகமான உண்மை. கொஞ்ச காலத்துக்கு ஒரு அழகற்ற நபராக மாறிடுவார். இந்த வருடத்துடைய இந்தியாவுடைய சிறந்த அழகி இந்த பெண், அது உண்மை. மிஸ் இந்தியா 2010 இந்த அம்மா உண்மை, தற்காலிகமான உண்மை. அடுத்த வருஷத்தில் அவங்க அழகாக இருக்க போகிறது கிடையாது. இவர் வீரமுள்ளவர், ஒரு போரில் ஜெயிச்சிருப்பார், இவர் வீரமுள்ளவர், உண்மை. அடுத்த போரில் தோற்று போயிடுவார். இவர் வாலிபன், உண்மை. 25 வருடங்களுக்கு பின்பு இவர் கிழவனாக மாறிடுவார். ஸோ தற்காலிகமான உண்மை. இவன் பண்டிதன் கூட, இவர் பண்டிதனாக இருப்பார், கொஞ்ச காலம் பண்டிதனாக இருப்பார், கொஞ்ச காலம் கழித்து வயதான உடனே அறிவு இல்லாமல் பெறும். இதெல்லாமே தற்காலிகமான உண்மை. ஆனால் ஒரு விஷயம் உலகத்தில் நிரந்தரமான விஷயம், நம்ம கண்ணோட்டத்தில் கூட சில விஷயங்கள் நிரந்தரமான உண்மை போல தோன்றும். உதாரணமாக சூரியன், சூரியன் தினசரி கிளைக்கில் உதிக்கின்றது, ஓரளவிற்கு நிரந்தரமான உண்மை. ஆனால் நிரந்தரமான காலகட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில், பகவானுடைய நித்திய காலத்தில், ஆன்மீக உலகத்திலே நித்திய காலத்துடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கக்கூடிய நேரத்தில், அது கூட தற்காலிகமான உண்மை. காரணம், இந்த மொத்த பிரபஞ்சம் சிருஷ்டி கூட ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அழிக்கப்பட போகுது. அப்போது சூரியனே உதிக்காது. பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கா சொல்லப்படலையா? பிரம்மாவுடைய நாளுடைய இறுதியில் இவன் மொத்த இந்த பிரபஞ்சமே பகவான் மகாவிஷ்ணுடைய வயிற்றுக்குள்ள போகக்கூடிய நேரத்தில் பிரபஞ்சமே ஒன்று கிடையாது. அப்போ சூரியன் உதிக்கிறதுக்கே அர்த்தம் கிடையாது. அது கிழக்கில் உதித்தால் என்ன, மேற்கில் உதித்தால் என்ன, அந்த உண்மையே அடிபட்டு போயிருது. இப்போ இறுதியில் நித்தியமான அந்த இறுதியான உண்மையைத்தான் பிரம்மன் குறிக்குது. இறுதியான ஒரு நபர் மட்டும் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து எப்பொழுதும் மாறாத ஒரு நபராக இருக்கிறார். இறுதியான ஒரு உண்மை மட்டும் எந்த விதமான மாற்றங்களுக்கும் அப்பாற்பட்டு நிரந்தரமாக ஒரே உண்மையாக இருக்கின்றது. அதான் அந்த இறுதியான உண்மை பரபிரம்மன். ஜென்மாதி அஷ்யேதக, எந்த இறுதியான உண்மையிலிருந்து உலகத்தில் எல்லா விதமான பௌதிகமான ஆன்மீகமான தோற்றங்களும் ஏற்படுகின்றதோ, அந்த இறுதியான உண்மையுடைய பெயர் பிரம்மன். அது மட்டுமல்ல, பகவத்கீதையில் இந்த ஸ்லோகத்தில் பகவான் அந்த பிரம்மத்துடைய ஒரு அம்சமாக, இறுதியான அந்த பிரம்மத்துடைய ஒரு அம்சம் ஜீவாத்மா என்பதன் காரணமாக, அந்த பிரம்மத்துடைய ஒரு அம்சம், இவனும் நிரந்தரமானவன், அழிவற்றவன், நித்தியமான அறிவை உடையவன், அவனுடைய ஒரு அம்சம் இந்த ஜீவாத்மா நாம் அப்படிம்பதன் காரணமாக, கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் இந்த ஜீவாத்மாவையும் பிரம்மன் என்று குறிப்பிடுகின்றார். நானும் அழிவற்றவன், நிரந்தரமானவன், என்னுடைய ஜீவாத்மாவும் இந்த எல்லா விதமான மாற்றங்களுக்கும் அப்பாற்பட்டது. அதை நாம் புரிந்து கொள்ளலை. பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டது, தமிழன் வட இந்தியன்கிற தற்காலிகமான பௌதிகமான உடல் தோற்றங்களுக்கு அப்பாற்பட்டது, ஆண் பெண் இன ஜாதி வேறுபாட்டுக்கு அப்பாற்பட்டது, ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டது, காலத்திற்கு அப்பாற்பட்டது. இப்போ பொதுவாக நம்ம சொல்கிறோம், காலத்துக்குட்பட்டு நம்மளை சொல்கிறோம், எனக்கு 25 வயசுங்க. உண்மையில் உனக்கு வயசே கிடையாது, நான் குழந்தைங்க, நான் வயதானவனுங்க. உண்மையில் அது உண்மை கிடையாது ஆன்மீக தத்துவத்தின்படி. காரணம், நீ வயதானவனும் கிடையாது, வயதாகாதவனும் கிடையாது, நீ ஏழையும் கிடையாது, பணக்காரனும் கிடையாது, உன்னுடைய நிறம் கருப்பும் கிடையாது, சிவப்பும் கிடையாது, நீ ஏழையும் கிடையாது, பணக்காரனும் கிடையாது, நீ பண்டிதனும் கிடையாது, பாட்டாளியும் கிடையாது. காரணம், நீ இந்த உடலுக்கு அப்பாற்பட்ட, இந்த உடலில் வாழக்கூடிய நித்தியமான பகவானுடைய அம்சமான ஜீவாத்மா. அப்போ அந்த இறுதியான பிரம்மண்டமிருந்து எல்லா விதமான விஷயங்களும் தோற்றமளிக்கிறது. அல்ல, மொத்த வேத கலாச்சாரமே இந்த இறுதியான பிரம்மனை மனித வாழ்க்கையில் புரிந்து கொள்வதற்காக அர்ப்பணிக்கப்பட்டது. வேத கலாச்சாரத்தில் மனிதர்கள் அனைவருமே அந்த இறுதியான உண்மையை புரிந்து கொள்வதற்காக தங்களுடைய மனித வாழ்க்கையை வந்து செலவழித்தார்கள். வேதத்துடைய முதல் ஸ்லோகம், வேதத்துடைய முதல் ஸ்லோகமே அதாதோ பிரம்ம ஜிக்ஜாசோ, அந்த இறுதியான பிரம்மத்தை பற்றி அறிவதற்காக இந்த மனித வாழ்க்கையை பயன்படுத்து. நாலு விதமான ஆசிரமத்தில் உள்ள நபர்களும், பிரம்மச்சரியம், கிரகஸ்தர், வனப்பிரஸ்தம், சன்னியாசி, நான்கு விதமான நபர்களுடைய மனித வாழ்க்கையுடைய முக்கியமான குறிக்கோளுமே அந்த பிரம்மத்தை பற்றி புரிந்து கொள்வது. இந்த விஷயத்தை இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் சொன்னால், பிரபு அதற்காக நாங்கள் முயற்சி பண்ணோம்னா எங்களை யார் பிரபு சோறு போடுவா? இந்த வாழ்க்கை போராட்டத்தில் நாங்கள் எப்படி வெற்றி கொள்வதுங்கிற கேள்வி வந்து எழும். உண்மையில் மனித வாழ்க்கை இந்த உறுதியான குறிக்கோளுக்காக மொத்த மனித சமுதாயத்திலேயே முயற்சி செய்யப்படக்கூடிய நேரத்தில், இந்த தற்காலிகமான பிரச்சனைகள் எல்லாமே பகவானுடைய கருணையினால் தானாகவே தீர்ந்துடும். பிரச்சனைக்கு காரணம் உண்மையில் என்னன்னா, அந்த இறுதியான உண்மையை பற்றி புரிந்து கொள்வதற்காக நீ உன்னுடைய உயர்ந்த சிந்தனை சக்தியை பயன்படுத்தாமல், இந்த உலக இன்பங்களை அதிகமான முறையில் தேவையற்ற முறையில் அனுபவிப்பதற்கு நீ முயற்சி செய்வதனால தான் இந்த உலகத்தில் இப்போ பிரச்சனை இருக்கிறதே தவிர, பிரச்சனை அது அல்ல. நீ அனைவருமே அந்த உயர்ந்த குறிக்கோளுக்காக நீ பாடுபட்டாலானால் கண்டிப்பாக அந்த தற்காலிகமான பிரச்சனைகள்லாம் தானாகவே தீர்ந்துவிடும். இங்கு அந்த உயர்ந்த குறிக்கோளை மனித சமுதாயம் மறந்து விட்டதன் காரணமாகத்தான் அந்த பிரச்சனையை தவிர, கண்டிப்பாக அந்த உயர்ந்த குறிக்கோளுக்காக பாடுபடுவதனால கண்டிப்பாக மனித சமுதாயத்தில் ஒரு நாளைக்கும் பிரச்சனையே வராது. பக்தர்கள் கூட கேட்குறாங்க, பிரபு 16 மாலை ஜோம்னா என்ன பிரபு ஆயிரும், எனக்கு நேரம் 1.5 மணி நேரம் வேஸ்ட் ஆயிரும் பிரபு, என் பையனை தயவு செய்து 16 மாலை ஜோம் பண்ண சொல்லாதீங்க பிரபு, பிரம்மச்சாரி ஆக சொல்லாதீங்க பிரபு, உன்னோட வாழ்க்கை கெட்டு போயிரும் பிரபு. உண்மையாக இல்லை,
அவன் ஸ்கூல்ல படிக்கிறான் பிரபு, காலேஜ்ல படிக்கிறான் பிரபு, காலேஜ் முடிச்ச பிறகு 16 மாலை பண்ணட்டும் பிரபு, காலேஜ் முடிக்கிற வரைக்கும் உயிரோட இருப்பாருங்கிறதுக்கு என்ன கேரண்டி? ஸோ வேத கலாச்சாரத்தில் இந்த மொத்த குறிக்கோளை இதற்காக பயன்படுத்தப்பட்டது. அப்படி பயன்படுத்தப்படக்கூடிய நேரத்தில் வேதங்களில் பல இடங்களில் பிரம்மத்தை பற்றிய சச்சரவு அல்லது கான்வர்சேஷன் உரையாடல்கள் வரலாம். மொத்த உபநிஷமே அந்த மாதிரி உபநிஷம் தான். உதாரணமாக ஒவ்வொரு உபநிஷமும் ஒவ்வொரு விதமான முறையில் பெயரிடப்பட்டிருக்கு. கேன உபனிஷத், ஈஷோ உபனிஷத், மாண்டுகோ உபனிஷத், கீதோ உபனிஷத். ஈசோ உபனிஷம்னா என்ன அர்த்தம்னா, அதில் பகவான் என்றால் யார், அவருடைய குணங்கள் என்ன, அவருடைய தன்மைகள் என்ன, அவருடைய இயல்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதில்கள் அளிக்கப்படுது. இறுதியான பகவானுடைய பூரணமான தன்மை என்ன, அவர் முழுமையான முறையில் பூரணமானவர், அவர் எப்படி இந்த பௌதிகமான உலகத்திற்கு அப்பாற்பட்டவர், அவருடைய உடல் எப்படி நம்மளை போன்ற பௌதிகமான உடல் இல்லாமல் முழுமையான முறையில் ஆன்மீகமான உடல் அப்படிங்கிற விஷயங்களை ஈசோபனிசம் நமக்கு சொல்லுது. உதாரணமாக ஈசோபனிசத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், அவருடைய உடல் ஆன்மீக உடல் என்பதற்கு மிக எளிமையான ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே கூட பல மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அவருடைய உடலில் இரத்த நாளங்கள் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா விதமான பௌதிகமான உடல்களையும் இரத்த நாளங்கள் இருக்கும். நம்முடைய உடலில் ரத்தம் ஓடுது, அப்படி தானே? எதில் ஓடுது? நரம்புல ஓடுது. அவருடைய உடலில் ரத்த நாளங்கள் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்றொரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கேன், உலகத்திலேயே மிக அதிகமான தூரத்தில் உள்ளவர் நபர் அவர். நேரத்தில் உலகத்திலேயே நமக்கு மிக அருகாமையில் பக்கத்தில் உள்ள நபர்னு சொல்லப்பட்டு, நம்முடைய அப்பா ஸ்டேட்ஸில் இருந்தாருன்னா இது நம்ம பக்கத்தில் அவர் இல்லை, நமக்கு பக்கத்தில் என்ன நடக்குனே அவருக்கு தெரியாது. ஆனால் உலகத்திலேயே மிக தூரத்தில் உள்ள நபர் அவர், நேரத்தில் பக்கத்தில் உள்ள நபர். காரணம், அவருடைய ஆன்மீக உலகமும் ஆன்மீக உலகத்தில் அவர் தன்னுடைய நித்தியமான சகாக்கள்கிட்ட மிக அதிகமான தூரத்தில் இருந்தால் கூட இங்கே உள்ள விஷயத்தையும் முழுமையான முறையில் அறிந்தவர். தன்னுடைய உடலுடைய புலன்கள் மூலமாக அவருடைய உடலுடைய புலன்களுடைய சக்தி அந்த அளவிற்கு மிக மிக அபரீதமானதுங்கிற விஷயத்தை குறிப்பதற்காக அந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. தத் நெய்ஜேதி தன் நெய்ஜேதி, உலகத்திலேயே மிக வேகமாக ஓடக்கூடியவர், மீண்டும் ஒரு இடத்துலையும் நகராமல் இருப்பவர்னு சொல்லப்பட்டிருக்கு. காரணம், அவருக்கு தன்னுடைய இடத்திலிருந்தே எல்லா விதமான விஷயங்களையும் புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் உன்னுடைய மனதால் செய்யப்பட்ட, உன்னுடைய மனவேகத்தால் செய்யப்பட்ட ஒரு ஆகாய விமானத்தில் அமர்ந்து பறந்தால் கூட நீ அவரை பிடிக்க முடியாதுங்கிறதுக்காக, பக்தியால் மட்டும்தான் நீ அவரை புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக அவர் உலகத்திலேயே மிக வேகமாக செல்லக்கூடியவர்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல ஒவ்வொரு விதமான உபநிஷங்கள், மீண்டும் கேன உபநிஷம், சமஸ்கிருத வார்த்தை கேன அப்படின்னாலே எப்படி என்பது அர்த்தம். மனித சமுதாயத்தில் ஏன், எதற்கு, எப்படிங்கிற கேள்வியை வந்து இன்னைக்கு வந்து கேட்டது முதல் முதல் கிரேக்க தத்துவ அறிஞர்கள்ங்கிற மாதிரி நமக்கு வந்து பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கு. அவர்கள் தான் உண்மையிலேயே மிகப்பெரிய சிந்தனை சக்தி உள்ளவர்கள், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ போன்றவர்கள். ஏன், எதற்கு, எப்படிங்கிற கேள்வி அவங்க தான் மனித சமுதாயத்தில் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து நூலகங்கள்லையும் கல்வி நிலையங்கள்லையும் கற்றுக் கொடுக்கப்படுது. உண்மையிலே கேன உபநிஷத்துடைய எல்லா விதமான கேள்வியும் கேன அப்படின்னால எப்படின்னு அர்த்தம். அதில் கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு தான் பதிலே வரும். நமக்கு உண்மையிலே எந்த கேள்வியும் கேட்கறதுக்கு நேரமே இல்லை. காரணம் வந்து மனித சமுதாயத்தில் இப்பொழுது வாழ்க்கை வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. போராட்டம், எல்கேஜிலிருந்தே போராட்டம். இவனுக்கு வந்து குதிரலாய மாதிரி மார்க் வாங்கணும், படிக்கணும், வேலை பார்க்கணும், பணம் சம்பாதிக்கணும், உலகத்தை அனுபவிக்கணும், எந்த சிந்தனை சக்தியுமே கிடையாது. ஒரு குறுகிய கண்ணோட்டம் உண்மையில். உதாரணமாக பல விதமான கேள்விகள் கேட்கலாம். இந்த மரம் எதனால் இங்கே பிறந்திருக்குது, எதனால் இந்த மரத்தில் உள்ள ஜீவன் மரமாக பிறந்திருக்கிறான், எதனால் ஒரு இடத்துல நிலம் வந்து வறட்சியாக இருக்குது, ஒரு இடத்துல நிலம் வந்து வளமையாக வந்திருக்கு, ஒரு பகுதி சுனாமியால் பாதிக்கப்பட்டது, ஒரு பகுதி சுனாமியால் பாதிக்கப்படலை. சில நபர்கள் இளமையிலேயே இறந்துருதாங்க, சில நபர்கள் பார்க்குறோம் கிழடு செத்து தொலையாதான்னு பார்க்குறோம், சாக மாட்டுக்கு. பல விதமான கேள்விகள் மனித சமுதாயத்தில் மனிதனுக்கு, இந்த கேள்விகளுக்கு எல்லாமே வந்து உபநிஷங்கள் பதிலளிக்கு. சில நபர்கள் நல்லவர்களாக இருக்காங்க ஆனால் கஷ்டப்படுறாங்க, சில நபர்கள் கெட்டவர்களாக இருக்கிறாங்க ஆனால் நல்லா இருக்கிறாங்க. இந்த கேள்விகளுக்கும் கேன உபநிஷம் பதிலளிக்குது. இன்னைக்கு மீண்டும் பிரம்மனுக்கு அடுத்து அவன் கேட்கக்கூடிய கேள்வி கர்மத்தை பற்றி. இப்போ பிரம்மத்தை பற்றி பேசும்போதே இன்னொரு விஷயம் வருது. இந்த பிரம்மன்கிற வார்த்தை வேதத்தில் மிக அதிகமான முறையில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. பல நேரங்களில் பிரம்மன்கிற வார்த்தை வரும். உதாரணமாக ஓம் பூர் பிரம்ம பிரம்ம, அடுத்து வந்து பிரம்மன் அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு பொருள் பிரம்மா, படைப்பு கடவுளான பிரம்மா. அடுத்து பிராமணன், பிரம்மனுடைய குணங்கள் அதிகமாக இருக்கிறனால அவருடைய பேர் பிராமணன். அப்ப இந்த பிரம்மனை புரிந்து கொள்ளக்கூடிய முறை வேத பண்டிதர்கள்டே பலவிதமான கருத்து வேறுபாடு இருக்கு. உதாரணமாக நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயங்கள், 4 விதமான சம்பிரதாயங்களும் வேதத்தை நம்ம படிக்கக்கூடிய நேரத்துல ஸ்ரீ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், நம்முடைய பிரம்ம மத்வ சம்பிரதாயம், குமார சம்பிரதாயத்தில் உள்ள ஆச்சாரியர்கள், பகவானுடைய பக்தர்கள் பிரம்மனை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய முறை என்ன அப்படின்னா, இந்த பிரம்மனுக்கு பின்னால, இந்த பிரம்மனுக்கும் காரணகர்த்தாவான இறுதியான அந்த நபர் நாராயணன், கிருஷ்ணன், முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற முறையில நம்ம வந்து பிரம்மனை புரிந்து கொள்கின்றோம். காரணம், பகவத்கீதையிலையும் பகவான் சொல்லார், வேதாந்த கிருத் வேதபெத் சாகம், வேதத்துடைய இறுதியான குறிக்கோள் வரும் பிரம்மத்தை புரிந்து கொள்வது கிடையாது, அந்த பிரம்மத்திற்கும் காரணமான பரம புருஷனான என்னை புரிந்து கொள்வது அப்படிங்கிறார். மேலும் சொல்லப்பட்டிருக்கு, நாராயணா பரோ வியக்தா, இந்த பிரம்மத்திற்கும் இந்த படைக்கப்பட்ட உலகத்துக்கும் அப்பாற்பட்ட நித்தியமான பரமபுருஷர் யார்? நாராயணர். நம்ம எல்லாம் பரமபுருஷர் கிடையாது, அபரமபுருஷர். காரணம், சிருஷ்டியால உருவாக்கப்பட்ட உடல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தற்காலிகமான புருஷர்கள், நிரந்தரமான புருஷர்கள் நம்ம கிடையாது. நிரந்தரமான புருஷன் உலகத்துல ஒரே ஒருத்தன் தான். யார் மட்டும்தான்? நாராயணன் மட்டும்தான். மற்ற எல்லாமே அவனுடைய இன்பத்துக்காக படைக்கப்பட்ட நபர்கள், வேற யாரும் கிடையாது. பொதுவா நம்மளுடைய இந்திய சமுதாயத்துல சொல்லுவாங்க, கல்யாணம் எதுக்காக பண்ணிக்கிட்டான்? அவனுடைய சந்தோஷத்துக்காக. பொதுவாக பெண்களுடைய சந்தோஷத்துக்குன்னு சொல்ல மாட்டாங்க. காரணம், இந்த பெண்மைங்கிறது ஆண்மைக்கு இன்பம் கொடுப்பதற்காக படைக்கப்பட்ட ஒன்று. அதுபோல இந்த ஜீவன் அனைவருமே பிரகிருதி, அனைவருமே அந்த பரமபுருஷனுடைய இன்பத்துக்காக படைக்கப்பட்ட பரமபுருஷனுடைய அங்கர்கள். அந்த இறுதியான பரமபுருஷன் பகவான் மட்டும்தான். பகவத்கீதையில மீண்டும் மற்றொரு ஸ்லோகத்தில் அர்ஜுனன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறான். 10வது அத்தியாயத்துல பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பவான் அப்படிங்கிறார். பவான்னா நீங்கள், நீதான் அந்த இறுதியான பிரம்மம் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்ல, புருஷன் அப்படிங்கிறார். ஏன்னா பொதுவாக பிரம்மன் அப்படிங்கிற வார்த்தையை படிக்கக்கூடிய நேரத்துல வேதத்தை பொதுவாக ரெண்டு விதமான நபர்கள் படிக்கிறாங்க. இப்ப யாருமே படிக்கிறது கிடையாது. ஒன்று இந்த சம்பிரதாயத்தில் வரக்கூடிய வைஷ்ணவர்கள், மற்றொன்று மாயாவாதிகள், வேத பண்டிதர்கள், சுமார்த்தா பிராமணர்கள், சங்கராச்சாரியர், அவர்களுக்கு ஆச்சாரியர் ஆதிசங்கரர். இந்த ஆதிசங்கரர் வழியில வரக்கூடிய அவருடைய சாரீரக பாஷ்யத்தின் அடிப்படையில் வேதத்தை படிக்கக்கூடிய நபர்கள் பொதுவாக பிரம்மன் அப்படிங்கிற வார்த்தையை புரிந்து கொண்டாலே எப்படி புரிந்து கொள்வார்கள்னா, பிரம்மம் அப்படின்னாலே ஒரு உருவமற்ற ஒன்று, அல்லது ஒரு குணமற்ற ஒன்று, அல்லது ஒரு குணங்களற்ற ஒன்று. இது எப்படின்னா, நமக்கு 10வது கிளாஸ் 12வது கிளாஸ்ல நமக்கு தண்ணியை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க, அல்லது காற்றை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. காற்றிற்கு உருவம் கிடையாது, குணம் கிடையாது, மனம் கிடையாது அப்படின்னு உண்மையிலே ஏற்கனவே கிளாஸ்ல குழப்பத்தில் தான் உட்காந்துருப்பான். அப்படின்னா காற்றுனா என்னன்னு அவனுக்கு உண்மையிலே எதுவுமே புரியாது. அதுபோல பிரம்மத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலும் இது மாதிரிதான். பொதுவாக அருவவாதிகள் சொல்லும்போது வேதத்திலையும் அப்புறம் அதுக்கு சுலோகங்கள் இருக்குது. நிர்குண, அதுக்கு குணங்கள் கிடையாது. அரூப, அதுக்கு உருவங்கள் கிடையாது. அப்படிங்கும்போது அருவவாதிகள் வேதத்தை படித்து கற்றுக்கொண்டு பிரம்மனை இறுதியாக புரிந்து கொண்ட முறை ஏறக்குறைய காற்றை போல, ஏறக்குறைய ஒளியை போல. அதான் பிரம்ம ஜோதிகள் இயக்கம் ரொம்ப புகழ்பெற்றதாக இருக்கு சில நேரத்தில் சமுதாயத்தில். காரணம் வந்து ஒளிக்கு வந்து உண்மையில உருவம்னு எதுவும் சொல்ல முடியாது, அப்படித்தானே? அதுக்கு குணம்னு எதையும் சொல்ல முடியாது. அது உண்மைதான். எதற்காக பிரம்மனுக்கு இது போன்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுதுன்னா, முதல்ல தொடக்கத்துல கண்டிப்பாக பௌதிக உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய குணங்கள், இந்த பௌதிக உலகத்தில் உள்ள நம்ம பார்க்கக்கூடிய குணங்களை போன்ற குணங்கள் உடையது கிடையாது. காரணம், பிரம்மன்ல எல்லா விதமான குணங்களும் நித்தியமான முறையில முழுமையான முறையில இருக்கு. அதுபோல கண்டிப்பாக பௌதிக உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய உருவத்தை போன்ற ஒரு உருவம் அது கிடையாது. எல்லாமே ஆன்மீகமானது. அதனால்தான் இந்த அருவவாதத்தை அடிப்படையாக வைத்துதான் இன்னைக்கு கலியுகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆன்மீக இயக்கங்களும் பரம்பரைகளும் இருக்கும். உதாரணமாக முஸ்லீம் சமுதாயம், முஸ்லீம் சமுதாயத்தில் கண்டிப்பாக கடைசியில் கடவுளுக்கு என்ன கிடையாது? உருவம் கிடையாது. உருவ வழிபாட்டையை மிக வன்மையான முறையில் கண்டிக்கக்கூடியவர்கள் அவர்கள். காரணம், அருவவாதத்தின் அடிப்படையில் அவர்கள் அந்த வேதத்தை புரிந்து கொண்டதுனால, அவருடைய சாஸ்திரம் அதன் அடிப்படையில் எழுதப்பட்டதுனால அது ஓரளவுக்கு உண்மைதான். ஆனால் இறுதியான உண்மை கிடையாது. ஒன் ஸ்டேஜ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அது கரெக்ட் தான். பட் அதுக்கு மேலே ஒரு ஹையர் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியல, அதான் பிரச்சனை. அப்புறம் சர்ச், கிறிஸ்டானிட்டி, அதில் கண்டிப்பாக வந்து சர்ச்சில் வந்து எந்த விதமான உருவ வழிபாடும் கிடையாது. ஆனால் கடைசியில் உருவ வழிபாடு இல்லாமல் மனிதனால் இருக்க முடியாது. உதாரணமாக முஸ்லீம்கள் உருவ வழிபாட்டை மிக வன்மையான முறையில் கண்டிக்கக்கூடியவர்கள். அதனால தான் முஸ்லீம் அரசர்கள் இந்தியாவில் உள்ள எல்லா விதமான விக்கிரகங்களையும் தகர்த்தெறிஞ்சாங்க. ஏன்னா அவர்களுடைய மதத்தின்படி பகவானுக்கு கண்டிப்பாக உருவமே கிடையாதுங்கிறது மிக வன்மையான முறையில் போதிக்கப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு தெரியல, அவர்களுடைய மதத்தில் கூட இளம் பிறையை வந்து வழிபடுறாங்க. அது ஒரு உருவமா உருவம் இல்லையா? ஆனால் கண்டிப்பாக வந்து அவர்கள் இதுவரைக்கும் முகமது நபிக்கு எந்த விதமான படமும் கிடையாது. காரணம், உருவ வழிபாட்டை மிக வன்மையான முறையில் கண்டிக்கக்கூடியவர்கள் அவர்கள். சர்ச் கொஞ்சம் தன்னை அறியாமக்களை வந்துடுச்சு. காரணம், சர்ச்சில் வந்து மீண்டும் அவர்கள் சிலுவையை வழிபடுறாங்க, அது ஒரு உருவம் உண்டு. இயேசுடைய ஒரு உருவத்தையே வந்து வழிபடுறாங்க. ஒரு சிலுவையில் அழைக்கப்பட்ட அவருடைய உருவத்தையே வழிபடுறாங்க. அல்லது கன்னி மேரி, மேரியை வந்து வழிபடுறாங்க. உண்மையில் அவர்களுடைய சித்தாந்தத்தின்படி அது தவறானது. காரணம், உருவத்தை அவர்கள் என்ன பண்ணக்கூடாது? வழிபடக்கூடாது. எந்த விதமான உருவத்தையும் அவர்கள் வழிபடக்கூடாது. ஆனால் அது முடியாத ஒரு காரியம். காரணம், பிரம்மத்திற்கு வந்து உருவங்கள் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்னா, பௌதிகமான உருவங்கள் கிடையாதே தவிர அதுக்கு நித்தியமான இறுதியான ஆன்மீகமான ஒரு உருவம் உண்டு. அதான் பரம் பிரம்மன். அந்த பிரம்மனுக்கு பின்னால பகவான் ஒரு புருஷனாக வந்திருக்கிறார். அவர் நித்தியமானவர், நித்தியமான நிலையான ஆன்மீகமான உருவமுடையவர். நிர்குண, பௌதிகமான குணங்கள் உடையவர் கிடையாது, நித்தியமான ஆன்மீகமான குணமுடையவர். ஜீவாத்மாவாகிய நாம் கூட இப்பொழுதைக்கு வெளிப்படுத்தக்கூடிய குணங்கள் அனைத்துமே வந்து இந்த மூன்று விதமான குணத்தின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படக்கூடிய குணங்கள். உதாரணமாக ஒரு நபர் பிறக்கும்போது அவர் ரஜோகுணத்தில் இருக்கிறார்னா, ரஜோகுணத்தை அடிப்படையாக வைத்து அவருடைய குணங்கள் எல்லாமே இருக்கும். இந்த உலகத்தில் குணங்கள் மாறுது, நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய குணங்களே நமக்கு மாறுது, நமக்கு தெரியும். இஸ்கான் குருவும் நம்மளுடைய குணம் வேற மாதிரி இருந்தது, இப்ப வேற மாதிரி இருக்கு. இந்த பௌதிக உலகத்தில் நம்ம பிறக்கும் போது ஒரு குணங்கள் இருந்தா கூட, உதாரணமா ரஜோகுணத்தில் ஒரு நபர் பிறகுறான், அடுத்த சத்தோகுணத்தில் உள்ள நபர்கள் கூட பழக பழக அவன் சத்தோகுண உள்ளவனா மாறிடுவான். காரணம், இந்த குணங்கள் அனைத்துமே நம்மளுடைய உடல்ல நம்ம வளர்க்கக்கூடிய குணங்கள் அனைத்துமே மூன்று விதமான குணங்களுடைய தொடர்புல நம்ம அந்த குணத்தை வந்து வளர்க்குறோம். குணம் என்று மாறிடுறது குணங்களுடைய கலவையில சங்கத்துல. ஆனா ஆன்மீகமான குணங்கள், ஆத்மாவுடைய குணங்கள் நித்தியமானவை. அதுபோல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய குணங்களும் அந்த இறுதியான பரம புருஷனுடைய குணங்களும் இந்த மூன்று விதமான குணங்களால் பாதிக்கப்பட்டவை கிடையாது. இந்த மூன்று விதமான குணங்களுக்கு அப்பாற்பட்ட குணங்கள், அதான் பகவானுடைய செயல்களை லீலைகள் அப்படிங்கிறோம். காரணம் வந்து அவர் செய்யக்கூடிய குணங்கள் அனைத்துமே பௌதிகமான இந்த மூன்று விதமான குணங்களின் தொடர்பால் செய்யப்பட்ட செயல்கள் கிடையாது. உதாரணமாக அதனால்தான் கிறிஸ்டியன்ஸ் வந்து இந்தியாவில் பிரச்சாரம் செய்த ஒரு முறை என்ன அப்படின்னா, வந்து ஒரு மனிதன் கீழ்த்தரமான குணத்தால் பாதிக்கப்படும் போதுதான் மற்ற நபர்களை போய் கொல்லுதான், அவன் கீழ்த்தரமானவன். ஸோ அதனால ராமனும் கிருஷ்ணனும் தன்னுடைய வாழ்க்கையில பல நபர்களை கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபரை போய் நீ எப்படி கடவுள்னு சொல்லி கும்பிட முடியும், எப்படி வணங்க முடியும், ஆராதனை செய்ய முடியும், நீங்க தவறு பண்றீங்க. அதற்கு மாறாக எங்களுடைய பிதாவான ஜீசஸ் வாழ்க்கையில ஒருத்தரையும் ஒருமுறையும் கொன்றதே கிடையாது, அவரை நீங்க பிதாவாக வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். பகவான் பல நபர்களை கொன்றார்னா அவர் நம்மளை மாதிரி ரஜோகுணத்திலேயோ தமோ குணத்திலேயோ குரோதத்திலேயோ அல்லது காழ்ப்புணர்ச்சியிலேயோ பாதிக்கப்பட்டு அவர் கொல்லல, அதான் அவருடைய குணங்கள் லீலைகள்னு சொல்லப்படுது. உதாரணமாக சிசுபாலனை பகவான் கொல்றார். சிசுபாலன் எப்பொழுதும் அவர் நிந்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் பிறந்ததுலேருந்தே. இப்போ அவனுடைய தாயார் வந்து ஒரு கிருஷ்ண பக்தை, அவள் சொல்லுதா அவன் என்னுடைய மகன், அது ஒண்ணுக்காக நீ ஒரு கருணை பண்ணு. ஈவன் சிசுபாலன் அவரை திட்டுறதுனாலேயோ அவரை நிந்தனை செய்தனாலேயோ கூட பகவான் பாதிக்கப்படலை. காரணம், பகவான் நம்மளை மாதிரி ஒரு புகழ்ச்சிக்கு இயங்கக்கூடியவர் கிடையாது. நம்முடைய குணத்தை நம்ம பார்க்கலாம், வீட்டை விட்டு அப்பதான் வெளியில போறோம், அல்லது நம்ம டாக்டரா இருக்கலாம், அல்லது ஒரு பிசினஸ் பண்றோம், அல்லது நல்லா படிக்கிறோம், அல்லது ஒரு ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருக்கோம், அன்னைக்கு வகுப்புக்கு போறோம், ஒரு பையன் சொல்றான், உண்மையில யூ ஆர் சோ கிரேட், சோ இன்டெலிஜென்ட், ரொம்ப அறிவுள்ள பையன் பாணி, சோ நைஸ். ஒரு மணி நேரம் கழிக்குது, அங்கிருந்து இன்னொரு பையன் வரான், என்ன பார்க்க கணக்கு போட்டுருக்குற, அடி முட்டாளா இருக்கிறே அப்படின்னோடனே திட்டான, உடனே நம்ம வந்து மனசு நடந்துடும், யூ ஆர் கிரேட் டாக்டர் சார், சோ நைஸ். கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றாரு, என்ன சார் வேலை பார்க்குறீங்க, ஓ என்ன மருந்து சார் கொடுக்குறீங்க, உடனே மனசு நமக்கு. பகவான் இது போல நிந்தனையாலோ புகழாலோ பாதிக்கப்படக்கூடிய நபர் கிடையாது, ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவர். உண்மையில சிசுபாலன் வந்து அவர் நிந்தனை பண்றதுனால அவர் ஒன்றும் பாதிக்கப்படலை. இருந்தாலும் சிசுபாலன் அவரை நிந்தனை செய்ததுனால நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய ராஜசூய யாகத்துல கிருஷ்ணரை தான் அன்னைக்கு முழுமுதற் கடவுளாக முதல் நபராக வழிபடுவதற்காக கிருஷ்ணருடைய பக்தர்களான பாண்டவர்களால் அந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. கேன் யூ இமேஜின், உங்களை புகழ்வதற்காக உங்களுக்காக ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அந்த விழாவில் எல்லா விதமான அரசர்களும் உலகத்தில் உள்ள எல்லா விதமான பிரதிநிதிகளும் பிராமணர்களும் ஒன்று வணங்குவதற்காக அங்கே கூடியிருக்கிறாங்க. நம்மளை அந்த சுச்சுவேஷனை வச்சு பாருங்க, அங்கே வந்து ஒரு நபர் மற்றவர்கள் முன்னால் வந்து நம்மளை வந்து இகழ்ந்து பேசுகிறார், நம்ம உடனே என்ன பண்ணுவோம், குதிச்சு எழுந்துருவோம். பட் கிருஷ்ணா வாஸ் நாட் அஃபெக்டட் அட் ஆல், அவர் அவ்வளோ அமைதியாக உட்கார்ந்துருக்கிறார். காரணம், மூன்று விதமான குணங்களால கவரப்படக்கூடிய நபர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் கிடையாது, அவர் மூன்று விதமான குணங்களுக்கும் அப்பாற்பட்ட பரபிரம்மன். அதான் அவருடைய குணங்கள் வந்து ஆன்மீகமான குணங்கள். இருப்பினும் கூட கிருஷ்ணர் கடைசியில் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் அவரை கொல்லுதார். அது கொல்லுவதற்கு காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த யாகம் வந்து கிருஷ்ணருடைய சந்தோஷத்துக்காக பாண்டவர்களால் செய்யப்பட்ட யாகம். இப்போ உண்மையிலேயே சண்டையை கிளறுவதன் காரணமாக சிசுபாலனுடைய நோக்கம் கண்டிப்பாக கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ணரை நம்ம இகழக்கூடிய நேரத்துல நம்ம கூட வந்து யுத்தத்துல ஈடுபடுவாங்க. காரணம், பக்தர்களுடைய பிரதானமான குணம் தனக்காக அவன் வந்து எல்லா விதமான அவமானத்தையும் சந்திப்பானே தவிர மற்றொரு பக்தனுக்காக அல்லது பகவானுக்காக எந்த விதமான அவமானத்தையும் பக்தனால வந்து தாங்கிக் கொள்ள முடியாது. அதான் வைஷ்ணவனுடைய இயல்பு. அதான் லீவ் லைக் எ கேட் இன் த ஹோம், லீவ் லைக் எ டைகர் இன் த அசம்பிளி. அதான் வைஷ்ணவனுடைய குணம். நமக்காக வந்து அமானினா மானதேனா கீர்த்தனிய சதாகரி, தான் வந்து தனக்காக எல்லா விதமான அவமானத்தையும் தாங்கக்கூடிய சக்தி உள்ளவன் வைஷ்ணவன். ஆனால் அதே நேரத்தில் மற்றவருடைய வைஷ்ணவருடைய பேருக்கு இழுக்கு ஏற்படக்கூடிய நேரத்தில், பகவானுடைய பேருக்கு இழுக்கு ஏற்படக்கூடிய நேரத்தில் கொதித்து எழுபவனுடைய பேர் தான் வைஷ்ணவன். ஸோ பக்தர்கள் கண்டிப்பாக அவனோட யுத்தம் பண்ணுவாங்கிறது தெரியும். ஸோ சிசுபாலன் அந்த யாக சபைக்கு வந்தவருடைய குறிக்கோள், பாண்டவர்களுடைய இந்த யாகம் வந்து வெற்றிகரமான முறையில் முடியக்கூடாது. காரணம் வந்து, யாக களத்தில் வந்து யுத்தம் நடக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக குருதி ரத்தம் சிதறும். ரத்தம் வந்து ஒரு அபசகுனமான ஒரு பொருள். ரத்தம் சிதறக்கூடிய நேரத்தில் அந்த யாகத்திற்கே பங்கம் ஏற்படுங்கிறதுனால வேணுனே அவன் சண்டை கிளறான். ஸோ கிருஷ்ணா சர்வஞா ஸ்ரீமத் பாகவத்தில் முதல் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இறுதியான முழுமுதற் கடவுளுடைய ஒரு குணம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜென்மாதி அட்சயதக, ஒரு குணம் வந்து சர்வஞா, அவருக்கு எல்லாமே தெரியும். ஒவ்வொரு ஜீவனும் என்ன குறிக்கோளோட என்ன எண்ணத்துக்காக விதவிதமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் விஷயம் அவருக்கு தெரியும். நம்ம கூட பல நேரங்களில் ஏமாந்துடும், பார்க்கலாம் ட்ரெயினில் பஸ்ஸில் பார்க்கலாம், பிஸ்கட் கொடுத்து ஏமாத்திட்டான்ப்பா, நடக்குதா நடக்குதா காரணம் நமக்கு மோட்டிவ் தெரியல. பட் கிருஷ்ணருக்கு தெரியும், கிருஷ்ணருக்கு வேற எதுக்கு பிஸ்கட்டை வச்சிருக்காங்கன்னு தெரியும், எதுக்கு ஒரு லட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியும். நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது, குழந்தைகள் மாதிரி இருக்கிறோம். கேட்டால் நம்ம குழந்தைகள் இல்லை சார், அவெல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டோம், யூ ஆர் சோ இன்டெலிஜென்ட், எதுவுமே நமக்கு உண்மையில் தெரியாது. வி ஹவ் டு அக்செப்ட், உண்மையில் நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம போகிற ஏரோப்ளைனில் உண்மையிலே பிரேக் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. நம்முடைய பைக்கில் உண்மையிலே வந்து டயர் பஞ்சர் ஆகிட்டான கூட தெரியாது, மற்றவங்க சொன்னால் தான் தெரியுது. பல நேரங்களில் பார்க்கலாம் பைக்கை ஓட்டு போகிற முன்னே லைட் இது சார் லைட் இருக்குங்கிற அது கூட நமக்கு தெரிய மாட்டோம், அப்படி போகிறோம். உண்மையில் நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னா அந்த நேரத்தில் இவர்கள் இந்த காரியத்தை பண்ணுறதுனால உண்மையிலே உடனே பக்தர்கள்லாம் கொதிச்சு எழுந்துருவாங்க. அது மிக முக்கியமாக வந்து நகுலன், சகாதேவன், அர்ஜுனன், பீமன் அனைவருமே வந்து அவனை கொல்ல போவாங்க யுத்தத்தில். அவனும் தன்னுடைய வாளை எடுப்பான் யுத்தத்துக்காக. உடனே கிருஷ்ணருக்கு தெரியும் யாகம் வந்து பங்கமாயிரும், யாகம் வெற்றிகரமான முறையில் முடிக்க முடியாதுங்கிறத தெரிஞ்சதுனால உடனே எந்திரிச்சதுன்னு சுதர்சன் சக்கரத்தை ஏவார். சிசுபாலனுடைய தலையை அது வெட்டி எடுத்து அந்த யாக குண்டத்திலிருந்து ஏராளமான தூரத்தில் தனியாக கொண்டு போய் தள்ளிடும். பகவானுடைய சக்கரத்தால் அவனுடைய உடல் கொல்லப்பட்டதுனால அவனுடைய உடலிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே சிந்தாது. பகவானும் கொள்றார், பகவானும் கொள்றார், பகவானும் கொள்றார், கிருஷ்ணனும் கொள்றார், ராமனும் கொள்றாரா, நம்மளை மாதிரி அவங்க கொல்லலை. இட்ஸ் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் கில்லிங். அது மட்டுமல்ல, எல்லோருடைய கண் முன்னால வந்து சிசுபாலனுடைய உடலிருந்து ஜீவாத்மா மேல எந்திரித்து தன்னுடைய பாவங்களுடைய விளைவுகள் இருந்து விடுபட்டு, காரணம் கிருஷ்ணனுடைய கையால் கொல்லப்பட்டதுனால சிசுபாலனுடைய உடல் உள்ள ஜீவாத்மா உடனே அதனுடைய பாவ விளைவுகள் இருந்து விடுபட்டு எல்லார் கண் முன்னிலையில வந்து உடனடியாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வலம் வந்து காரணம் சுத்தமாயிட்டு பக்தனாக மாறி பகவானுடைய உடலோட ஐக்கியமாயிருது. அதான் பரபிரம்மனுடைய குணம். நம்மளை இப்போ அந்த சாதாரணமான குணம் கிடையாது பரபிரம்மனுக்கு. அந்த பரபிரம்மன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பகவான் ஸ்ரீ ராமர், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான குணங்கள் மூலமாகவும் ஒவ்வொரு விதமான லீலைகள் மூலமாகவும் இந்த எல்லா விதமான குணங்களுக்கும் தாங்கள் எப்படி வந்து அப்பாற்பட்டவர்கள் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை வந்து நிரூபிக்கிறாங்க. உதாரணமா மீண்டும் கிருஷ்ண லீலையில பார்க்கலாம், தானம் வாங்க போறாங்க. அப்போ கிருஷ்ணருடைய நண்பர்கள் எல்லாம் சொல்லாங்க, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. கிருஷ்ணருடைய இடைச்சிறுவர்கள் நண்பர்கள்லாம் சொல்லாங்க, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. காரணம் பக்தருடைய ஒரு குணம் வந்து எப்பொழுதும் வந்து பக்தருடைய ஒரு குணம்ல பிரதானமான குணம், எல்லா விஷயத்துக்கும் பகவானையே சார்ந்து வாழக்கூடியவர்கள் பகவானுடைய பக்தர்கள். ஸோ பக்தர்கள் பசிக்குன்னு சொன்னே பகவான் சொல்லார், பக்கத்தில் மதுரா நகரம் இருக்கு, மதுரா நகரத்தில் மிகப்பெரிய பண்டிதர்கள் பிராமணர்கள்லாம் இருக்கிறாங்க, அவர்கள்லாம் யாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஏராளமான உணவுப் பொருட்கள் அங்கே வந்து தயார் செய்யப்பட்டிருக்கு, நீங்கள் அங்கே போங்க, என்னுடைய பேரை சொல்லி நீங்கள் கேளுங்க, கிடைக்கும் அப்படிங்கிறார். பண்டிதர்கள்ல ரெண்டு விதமான பண்டிதர்கள் இருக்கு. உண்மையிலேயே அந்த யாகத்துடைய குறிக்கோளை, பாண்டித்யத்துவத்துடைய குறிக்கோளை தேர்ந்த வேத பண்டிதர்கள், வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராமகா, வேதத்தை படிப்பவருடைய இறுதியான குறிக்கோள் வாசுதேவன் தான்ங்கிற விஷயத்தை புரிந்து கொண்ட உண்மையான வைஷ்ணவ பண்டிதர்கள். ஆனா சில பண்டிதம் அப்படிங்கிற பேர்ல உண்மையில விஷயத்தை தெரியாத வெறும் வேத வரட்டுவாத பண்டிதன் இருக்கிறான். அந்த பண்டிதர்கள் அது போல யாகமே விஷ்ணுவுடைய குறிக்கோளுக்காக செய்யப்பட்டிருக்கு, யாகத்துல வந்து நீ நெருப்புல வந்து பொருளை அர்ப்பணிக்கக்கூடிய நேரத்துல அந்த நெருப்புங்கிற ஒரு பிரதிநிதி மூலமாக இதுல பரபிரம்மமான நாராயணன் அந்த உணவை வந்து ஏற்றுக்கொள்கிறார். ஆனா அந்த பரபிரம்மமான நாராயணனே அங்க பக்கத்துல வந்து கிருஷ்ணராகவும் பலராமராகவும் மாடு மேய்த்து கொண்டிருக்கிறாங்க. அவருடைய நண்பர்கள் நேரடியான முறையில் அந்த அந்த பொருளை வந்து கேட்கும்போது அவங்களுக்கு அஞ்ஞானத்தின் மூலமாக இது அந்த பொருளை நாங்கள் உங்களுக்கு தரமாட்டோம், யாகம் செய்வதற்காக அந்த பொருள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. உண்மையில வந்து மூடத்தனம். உடனே ரெண்டு பேர் திரும்பி வந்துருந்தாங்க, இந்த இடைச்சிறுவர்கள்லாம் உடனே பதட்டத்தோட திரும்பி வந்துருந்தாங்க. உடனே கிருஷ்ணன் பலராமர் உடனே கேட்கறாங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறாங்க. பாதிக்கப்படாம நாங்கள் போனோம், பசியோட கேட்டோம், ஓ பேரை சொல்லி கேட்டோம், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கும் பண்டிதர்கள் பிராமணர்கள். இப்போ கிருஷ்ணன் பலராமர் சொல்றாங்க, தானம் வாங்க போறவனுக்கு கண்டிப்பா ஒரு குணம் இருக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, எல்லா இடத்துலையும் உடனே கொடுக்க மாட்டாங்க. இட்ஸ் எக்ஸ்பெக்டட் சார், எவ்ரிபடி இஸ் கோயிங் டு கிவ். கண்டிப்பாக பல நேரங்களில் நீ வந்து அவமானப்படுத்தப்படுவாய், நீ வந்து புறக்கணிக்கப்படுவாய். வேதத்தை படிக்கலனா கூட வேதத்துடைய குறிக்கோளை புரிந்து கொண்டவர்கள் அதே பிராமணர்களுடைய மனைவிகள், அவர்கள் வீட்டில் மட்டும் இல்லங்கள் அந்த யாகத்துக்காக ஏராளமான உணவுப் பொருட்களை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் போய் நேரடியாக வந்து கேளுங்க, என்னுடைய பேரை சொல்லி கேளுங்க, உடனடியாக உணவு பண்ணங்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ன உடனே மீண்டும் பிராமணர்களுடைய மனைவிகள்கிட்ட போய் கேட்கக்கூடிய நேரத்தில் பிராமணர்களுடைய மனைவிகள் தங்களுடைய யாகத்துக்காக படைக்கப்பட்ட பொருட்களை நேரடியாக கொடுப்பதற்காக கிருஷ்ணனையும் பலராமரையும் பார்த்து கொண்டு வந்துருந்தாங்க. மீண்டும் பகவானுடைய பக்தர்களுக்கு அந்த உணவுப் பொருட்கள் கொடுக்கப்படுது. அது விஷயம் என்னன்னா, கிருஷ்ணர் அதனால் பாதிக்கப்படலை. அதான் கிருஷ்ணனுடைய குணம், நம்முடைய குணம். கிருஷ்ணன் வந்து கட்டுண்ட ஜீவாத்மாக்களுக்கு சொல்றார், சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணபிரஜ, எல்லாத்தையும் விட்டு நீ என்ட சரணாகதி அடை, நான் உன்னை எல்லா விதமான பாவ விளைகள் இருந்து காப்பாத்துறேன், நீ எனக்கு பக்தி செய், நான் உனக்கு இன்பத்தை கொடுக்கேன் அப்படிங்கிறார். பட் அதே நேரத்தில் அர்ஜுனன்ட்ட சொல்றார், அர்ஜுனன் மூலமாக ஜீவாத்மாக்களாகிய நாம் அனைவருக்கும் சொல்றார், நான் தான் முழுந்தர் கடவுள், போக்தாராம் எங்க தபசாம் சர்வலோக மகேஸ்வரம், உலகத்தில் உள்ள எல்லா விதமான யாகங்களும் ஆராதனைகளும் எல்லா விதமான வந்தனைகளும் எனக்கு தான் செய்யப்படணும், உண்மையில் அதை வாங்குவதற்குரிய முழு உரிமையுள்ளவன் நான் தான், இருந்த பொழுதிலும் கூட இந்த விஷயங்கள் அனைத்தையும் கலந்து ஆலோசித்து உண்மையிலே எனக்கு நீ பக்தி செய்து உண்மையிலே நன்மை கிடைக்குங்கிற விஷயத்துல உண்மையிலே நீ வந்து புரிந்து கொண்டவனாக இருந்தால், அதற்கப்புறம் உனக்கு விருப்பம் இருந்தால், எதா இச்சசி ததா குரு, உண்மையிலேயே வந்து உனக்கு இந்த விஷயத்துல எனக்கு செய்யணுங்கிற ஈடுபாடு இருந்தால் நீ பக்தி செய், இல்லாவிட்டால் உன்னுடைய விருப்பம் அப்படிங்கிற ஸ்ரீ பகவானுடைய குணத்தை பாரு. உண்மையிலே அவர் தான் உரிமையாளர், ஆனால் அவர் வந்து நீ யோசித்து செய் அப்படிங்கிறார். நம்ம இருந்தால் அப்படி விடுவோமா? உண்மையில் நம்ம யோசித்து பார்ப்போம். இந்த மொத்த தமிழ்நாடு மொத்த ஒரு 50 வருடங்களுக்கு எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டு யாருமே வந்து பிரதமர் ஆக முடியாது, முதலமைச்சராக ஆக முடியாது. நம்ம மக்கள் என்ன சொல்லுவோம், எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுவோம், எனக்கு வந்து எல்லா பேப்பர்லையும் என் படம் தான் இருக்கணும், மற்ற படம்லாம் வரதோ இல்லையோ, பேப்பரில் செய்தி வரலையோ வரலையோ, எல்லா பக்கம் என் படத்தை போட்டுரு, நோ ப்ராப்ளம், எல்லா பக்கம் என் படத்தையும் போட்டு நீ பப்ளிஷ் பண்ணால் கூட பரவாயில்ல. அதான் நம்மளுடைய குணம். பகவான் இதுக்கு அப்பாற்பட்டவர். அடுத்து இங்கே கர்மத்தை பற்றி சொல்லப்படுது. கர்மம் என்றால் என்ன? அது நம்முடைய இந்து சமுதாயத்தில் சனாதன தர்மத்தில் பயங்கரமாக மிக அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை கர்மம். இந்த வார்த்தையை தான் வந்து வெளிநாட்டுக்காரர்களுக்கு மேலை நாட்டுக்காரர்களுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை. ஆங்கிலேய கம்பெனிக்காரர்கள், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முதன்மையாக இந்தியாவிற்கு வரும் பொழுது இந்தியாவில் இந்த வார்த்தை அதிகமான முறையில் பயன்படுத்தப்பட்டதை பார்த்துட்டு, என்னப்பா உண்மையில் தீஸ் இண்டியன்ஸ் ஆர் த பெஸ்ட் ஃபூல்ஸ் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. காரணம், பல நேரங்களில் நம்ம கர்மத்தை சொல்லுவோம். வீட்டில் பார்க்கலாம், குழந்தை 2-3 ஓடி விளையாடிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு குழந்தை போய் எல்லாம் இடிச்சிடும், இடிச்சுட்டு அழுதோம், உடனே அம்மா சொல்லுவாங்க அட கர்மமா அப்படிவான். இப்போ அவனுடைய லாஜிக் படி இதுக்கு எதுக்கு இந்த கர்மங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும், அம்மா என் குழந்தையை திருத்தக்கூடாது. அல்லது ரோட்டில் வந்து ஒரு பையன் வந்து ரொம்ப ஏழையாக இருப்பான், அது கண் குருடாக உட்காந்துருப்பான், வழி தெரியாமல் போயிட்டு இருப்பான், அட கர்மமே. அதான் தமிழில் ஒரு படம் எடுத்தாங்க, புரட்சிகரமான சிந்தனைகள் வெளிப்படையான முறையில், உண்மையில் புரட்சிகரமான மூடத்தனமான கருத்துக்கள். உண்மையில் ஒரு பிராமணன் சிறுவன் வந்து வேதகால முறை காலையில் எழுந்திரிச்சு ஆற்றுல குளிச்சுட்டு, கிராமத்தில் ஆற்றுக்கரையில் எப்படியும் வந்து ஒரு அரச மரம் இருக்கும், அது ஒரு ஆலமரம் இருக்கும், அங்கே உட்காந்து காயத்ரி ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போது அந்த இடத்துல கீழே 2-3 வாழைப்பழம் கிடக்கும். ஒரு குருட்டு சிறுவன் அங்கே வருவான், அந்த சிறுவனால் வந்து அந்த வாழைப்பழத்தை சரியான முறையில் கண்டுபிடிச்சி எடுக்க முடியாது. இந்த பிராமண சிறுவன் பார்ப்பான், இருந்தாலும் அவன் எடுத்து கொடுக்க மாட்டான். காரணம், இந்த அவனுடைய முழு கவனமும் தன்னுடைய காயத்ரி மந்திர ஜெபத்தில் இருக்கும். உடனே கதாநாயகன் கொதிச்சு எழுந்துருவார், உடனே அவர் பாட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருவார். வெளிப்படையான முறையில் இட்ஸ் அ புரட்சிகரமான கருத்து. அது எதுக்குண்ணா உலகத்தில்ண்ணா இந்த குருடனுக்கு உதவுறதை விட அந்த பகவானுக்கு பக்தி செய்கிறது அவ்வளோ முக்கியமான காரியமாக என்ன? குருடன் வாரான், ஏன் பிரபு தினசரி 16 மாலை ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிங்க, பஜன் பண்ணுறோங்கிறீங்க, இதை விட குருடர்களுக்கு நீங்கள் ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கலாம், செவிடர்களுக்கு ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கலாம், ஊனர்களுக்கு ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கலாம், ஃப்ரீயாக ட்ரெஸ் கொடுக்கலாம், அதான் பிரபு சாதுக்களுடைய வேலை அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. ஸோ இந்த கர்மங்கிற வார்த்தை மிக மிக முக்கியமானது. கர்மத்தை பற்றிய விஷயங்களை சரியான முறையில் புரிந்து கொள்ளாத பட்சத்தில் வந்து சாதுக்களுடைய செயல்களை வைஷ்ணவனுடைய செயலை புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. காரணம், நம்ம கர்மம் அப்படிங்கிற விஷயத்த இங்கே கர்மம்னா என்னங்கிறது பகவான் சொன்னார். ஜீவாத்மா நித்தியமானவன் நிலையானவன், அவன் எப்பொழுதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சந்தோஷத்துக்காக மட்டும் காரியங்களை செய்யும்போது அந்த காரியங்களுடைய பேர் பக்தி. அவன் இந்த உலகத்தில் எந்த விதமான ஒரு உடலை, அது புண்ணியகர்மமாக இருக்கலாம் அல்லது பாபகர்மமாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் இந்த பௌதிகமான உடலை வந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிட்டாங்கன்னா அது வந்து கர்மம். அது சில நேரங்களில் புண்ணிய கர்மமாக இருக்கலாம் அல்லது பாபகர்மமாக இருக்கலாம். அதான் இங்கே புண்ணிய கர்மத்தை பற்றி பாபகர்மத்தை பற்றி பிரபாத் பொருளில் 2வது பகுதியில் பேசுகிறார். புண்ணிய கர்மம் அப்படிங்கும்போது வேதத்தின் அடிப்படையில் இந்த பௌதிக உடலை அடைவதற்காக செய்யப்பட்ட கர்மங்கள். உதாரணமாக யாகத்தின் மூலமாக யாகம் செய்து ஏராளமான புண்ணியத்தை அடைந்து எனக்கு சொர்க்கலோகத்தில் உள்ள மிக உயர்ந்த தரமான ஒரு உடல் கிடைக்க வேண்டும், அந்த உயர்தரமான உடலில் நான் உலகத்திலேயே மிக உயர்தரமாக இன்பத்தை வந்து அனுபவித்துக் கொண்டிருப்பேன் அப்படின்னு ஆசைப்படக்கூடியது. இப்போ கூட மனிதர்கள் ஆசைப்படுறாங்க, பல பேருக்கு வந்து மிகப்பெரிய நடிகர்கள் போல புறப்படக்கணுங்கிற ஆசை இருக்குது, பல நபர்களுக்கு வந்து அமெரிக்காவில் பிறந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. காரணம் வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் பிறந்தால் வந்து பசிக்கவே செய்யாது, அமெரிக்காவில் பிறந்தால் வயோதிகமே ஆகாது, அமெரிக்காவில் பிறந்தால் மரணம் வராது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதுபோல் அந்த நேரத்தில் வேதத்தை படிக்கும்போது ஒரு மாய், சொர்க்கலோகத்துக்கு போனால் ரொம்ப நல்லா இருக்கலாம், காரணம் சொர்க்கத்தில் எப்பொழுதும் அழகாக இருக்கலாம், உலக இன்பத்தை எப்பொழுதும் அனுபவிக்கலாம், வயோதிகமே கிடையாது சொர்க்கலோகத்தில், அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்படி நரைமுடி, கண்ணாடி, அது வந்து உடைந்த பற்கள், இதெல்லாம் வந்து சொர்க்கலோகத்தில் பார்க்க முடியாது, நரைமுடியே கிடையாது. ஸோ அங்கே மிஸ் யூனிவர்ஸே இருக்க மாட்டாங்க. எனக்கு காரணம், எல்லாருமே மிஸ் யூனிவர்ஸ், எல்லாருமே மிஸ்டர் யூனிவர்ஸ் ஆஃப் சொர்க்கலோகா, மிஸ் சொர்க்கலோகா, மிஸ்டர் சொர்க்கலோகா, எவ்ரிபடி, அங்கே உள்ள எல்லாருமே. காரணம், யாருக்குமே வந்து அழகற்ற தன்மைங்கிறதே கிடையாது, எல்லாருமே அழகானவர்கள். இன்னொரு விஷயம், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம், குழந்தை பிறந்த உடனே விறுவிறுன்னு வளர்ந்துருவான், உடனே பெரியாளாக வளர்ந்துருவான், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, அவனுக்கு சோறு ஊட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, தினசரி ஈவினிங் பார்க்கலாம், பார்க்க மாதாதிகள்லாம் போராடுறாங்க, குழந்தைகள் பக்கத்தில் வந்து உடனே உட்காந்துட்டு ஏபிசிடி கற்றுக் கொடுக்கறது, டால் கற்றுக் கொடுக்கறது, இங்கிலீஷ் கிராமர் கற்றுக் கொடுக்கறது, அப்புறம் தமிழ் கவிதைகள் கற்றுக் கொடுக்கறது. யோசிப்பாங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி நானே கஷ்டப்பட்டு இதை கற்றுக்கிட்டேன், வேண்டாம் வேலை இப்போ மீண்டும் கற்றுக்கிட்டேன். இந்த வேலை எதுவுமே கிடையாது, காரணம் குழந்தை பிறந்த உடனே உடனே வளர்ந்துடும் சொர்க்குலோகத்தில். தட்ஸ் அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் குழந்தை படும். நோ ப்ராப்ளம். இது கேட்டால் எல்லாருக்குமே அந்த உலகத்துக்கு போகணும் ஆசைமா இருக்கு. அதான் இந்தியர்களும் ட்ரை பண்ணுறாங்க. சந்திராயனங்கிற ஒரு ராக்கெட் விடப்படுது 2010லையோ 2020லையோ இந்திய விஞ்ஞானிகள்லாம் மேலே போகிறாங்க. நீங்களும் விருப்பப்பட்டால் கூட போய்கலாம். ஸோ சொர்க்குலோகத்துக்கு போகணுங்கிற ஆசை. ஸோ அதுக்கு புண்ணிய கர்மத்தின் மூலமாக உயர்ந்த உடல் கிடைக்கும். அல்லது சில நேரங்களில் பாவ செயல்கள் செய்யக்கூடிய நேரத்தில் மீண்டும் உடல் கிடைக்கும், மிக மோசமான உடல் கிடைக்கும். உதாரணமாக எலியுடைய உடல். உடனே இப்போ உள்ள மாணவன் சொல்லுவான், எலியா பிறந்த என்ன ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். எலியா பிறந்தா என்ன? நோ ப்ராப்ளம். இவருக்கு எல்லாமே நோ ப்ராப்ளம். அல்லது நாயாக பிறந்தானே? நோ ப்ராப்ளம். பூனையாக பிறந்தானே? நோ ப்ராப்ளம். கொசுவாக பிறந்தானே? நோ ப்ராப்ளம். எலியா பிறந்தா என்ன ப்ராப்ளம்? எலியா பிறந்தா எலியுடைய குணத்தை பாருங்க, எப்பொழுதும் பய உணர்ச்சியோட வாழும். சப்போஸ் ஒரு 10 மணிக்கு இங்கே வர ஒரு எலியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குது, ஒன்றும் அது கவனிக்கலை, அது பாட்டை சாப்பிட்டுட்டு இருக்கு. உனக்கும் நீ வந்து ரொம்ப அர்ஜுனனை போல கருணை உள்ளவன், அதை கொல்லணுங்கிற ஆசை இல்லை, நீ விளையாட்டுக்குனாலும் அப்படின்னா உடனே பயந்து ஓடிடும். உண்மையிலேயே என்னோட எதிரி கிடையாது, உடனே பயந்து ஓடிடும். பய உயர்ச்சியான ஒரு பய உணர்ச்சியோடு வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை அதுக்கு. அதுபோல் மற்றொரு ஒரு பிரச்சனையான வாழ்க்கை, எப்பொழுதும் அண்டர் கிரவுண்டில் தான் வாழணும், வெளியில் இருட்டில் தான் அவர் வாழணும். ஒரு நாள் அவர் வந்து ஒளியிலே வாழ முடியாது. அவர் ஒவ்வொரு பிராணிகளுக்கும் ஒவ்வொரு விதமான கொடுமையான வாழ்க்கை. அதான் மிருகங்களாக பெறப்படக்கூடாது, பறவைகளாக பெறப்படக்கூடாது, காரணம் வந்து பாவகரமான வாழ்க்கை. இப்போ ஜனவரி மாதம் நமக்கு குளிர்ச்சது, மனிதனுக்கு பகவான் எவ்வளோ வசதிகளை பண்ணி கொடுத்துருக்கிறார். இவ்வளோ வசதிகளை பண்ணி கொடுத்து நம்ம வந்து பகவான் நினைக்க மாட்டோம், நினைக்க மாட்டேங்கிறோம். அதான் நம்முடைய துரதிருஷ்டம். பாரு, மற்ற பிராணிகளை யோசித்து பாருங்கள், குளிர் நேரத்துலையும் இந்த மரம் இங்கே தான் நின்னாகணும். மே மாதம் வெயில் அடிக்கும், நம்ம ஏசி காரில் போய் உட்காந்துக்கிடுவோம், ஏசி வீட்டில் போய் உட்காந்துக்கிடுவோம், இந்த மரம் இதே இடத்துல தான் நின்னாகணும். எவ்வளோ கஷ்டகரமான வாழ்க்கை. ஸோ உலகத்தில் அதுபோல் தன்னுடைய கர்மங்கள் மூலமாக, விதவிதமான காரியங்கள் மூலமாக மனிதன் விதவிதமான உடல் அடையுதான். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மனித உடல் வந்து இந்த கர்மங்களை கழிப்பதற்காக, பாவகர்மத்தையும் கழிப்பதற்காக, புண்ணிய கர்மத்தையும் கழிப்பதற்காக, ரெண்டு விதமான கர்மத்தையும் கழித்தால் தான் பக்தியில் முன்னேறி பகவானுடைய உலகத்துக்கு போக முடியுங்கிறார் பகவான். தேசாம் தொந்தகதம் பாவம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம். பாவகர்மத்தையும் கழிக்கணும், புண்ணிய கர்மத்தையும் கழிக்கணும். இப்போ பக்தி செய்யும் போது அதனால தான் நம்ம வெளிப்படையான மானவ அவமானங்களை ரொம்ப பொருட்படுத்துறது கிடையாது. காரணம் நீங்கள் புக் டிசிஷன் பண்ண போது ஒருத்தன் அவங்க அடிச்சிட்டான் அப்படின்னா அர்த்தம் தான் அவனுடைய பாவகர்மம்லாம் போயிட்டுன்னு அர்த்தம். ஜஸ்ட் பி ஹாப்பி. வெளிநாட்டில் பார்க்கலாம், பல நேரங்களில் பக்தர்கள் புக் டிசிஷன் பண்ணும்போது பிரம்மச்சாரிகள்லாம் சாயங்காலம் வரும்போது பார்க்கலாம், ஒன்று இந்த கண்ணை வீங்கியிருக்கோம், அது இந்த கண்ணு வீங்கியிருக்கோம், எதுனா குத்திடுவோம். சார், நார்மல் திங். உன்னுடைய கர்மங்கள்லாம் கழியுது. அது மாதிரி பொதுவாக புனித இடங்களுக்கு போகும்போது, ஹரித்வாரோ அல்லது விருந்தாவனமோ போகும்போது பார்த்தீங்கன்னா, முத முறையாக போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்துடும், அது வயிற்றுளைச்சல் வந்துடும், அது உடம்பு சரியில்லாமல் ஆயிரும், ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அல்லது கோவர்த்தனகிரியை நீ சுற்றி வர ரொம்ப கஷ்டப்படுவேன், காரணம் கர்மங்கள்லாம் போகுது. அவர் முத முறை பிரசாதம் சாப்பிடும்போது அப்படி மண்டை சுத்தம், காரணம் உடலில் உள்ள கர்மங்கள்லாம் ஒரு வாரத்துக்கு 2 வாரம் தொடர்ச்சியாக சாப்பிடும்போது போகும். அவர் முத முத பகவத்கீதையை படிக்கும்போது, கீர்த்தனில் பார்க்கலாம், முத முத வந்த கேஸ்களெல்லாம் அப்படி அடிக்கடி வந்துடும், காரணம் வந்து அவனுடைய பழைய கர்மங்கள் எல்லாம் போகுது. ஆனால் பழைய பாப கர்மங்கள் போகும்போது சந்தோஷப்படுவோம், உன்னுடைய புண்ணிய கர்மங்களும் போகுது. உன்னுடைய புண்ணிய கர்மங்கள்லாம் அவனுக்கு ஏராளமான புண்ணியம் இருக்குது, உன்னுடைய புண்ணியத்தின் மூலமாக ஏராளமான பெரிய செல்வந்தனாக இருக்கிற, அது மிகப்பெரிய அரச பதவியில் இருக்கிற, அழகான மனைவி கூட வாழத, அல்லது மிக உயர்ந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிற, பக்தியில் தான் பிரச்சனை. பகவான் அதையும் எடுக்க ஆரம்பிப்பேன். உன்னுடைய அழகான மனையை விட்டு பிரிய வேண்டியிருக்கும், உன்னுடைய செல்வத்தை பகவானுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும், உன்னுடைய அழகான இளமையான உடலை வந்து பகவானுக்கு பிரம்மச்சரியாக அர்ப்பணிக்க வேண்டியிருக்கும், ரெண்டையுமே இழக்க வேண்டியிருக்கும். அப்போ இந்த விஷயத்தை பொறுத்திட்டு தான் மக்கள் வந்து பக்தியை செய்ய தயங்குறாங்க. காரணம், பாவகர்மத்தை வந்து இழக்கிறதுக்கு மனிதன் தயாராக இருக்கிறான், புண்ணிய கர்மத்தை இழப்பதற்கு இந்த உலகத்தில் எவனுமே வந்து தயாராக இல்லை. ஒருத்தன்ட்ட பேங்க் அக்கௌண்ட்ல ஒன்றுமே கிடையாது, அவன்கிட்ட சொல்லுவான் நீ உன் பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணால் சொல்லுவான், என்ன ப்ரோ பேங்க் அக்கௌண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது, க்ளோஸ் பண்ணுறது என்ன? அல்ல, ஒருத்தர் உண்மையிலே 10 லட்சம் ரூபா வச்சிருக்கான், அவன்கிட்ட சொல்லும் 10 லட்சம் ரூபா இஸ்கானுக்கு கொடுத்துட்டு நீ பிரம்மச்சாரியா மாறிடு, அது எப்படி பிரபு? பட் பகவான் சொல்ல சர்வதர்மான் பரித்தேஜம் மாமேகம் சரணத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு சரணாக கிடைப்பாங்கிறார். சிதுபோல் ஒவ்வொரு விதமான விஷயம், அழகான இளமையான உடல் பிரம்மச்சாரியாக மாறு. ஓ பிரபு, 50 வயசு பிறகு பார்க்கலாம் பிரபு, இன்னொரு 30 வருஷம் அந்த உடலில் கொஞ்சம் உலகத்தை அனுபவிச்சுக்கலாம் பிரபு. ஸோ பட் ஆனால் உலகத்தில் ரெண்டையுமே வந்து இழந்தாகணும், அப்போ தான் பகவானுடைய உலகத்துக்கு நீ வந்து போக முடியும். அது மட்டும் இல்லை, மொத்த வேத கலாச்சாரமே பக்தி பண்ணலாம் கூட, அதான் வேத கலாச்சாரத்தை வெளிநாட்டுக்காரர்களால் புரிந்து கொள்ள முடியல, இப்போ உள்ள நம்மளால் கூட புரிந்து கொள்ள முடியல. வேத கலாச்சாரத்தில் ஒரு கஷ்டம் வருதுன்னா நமக்கு உடனே சொல்லுவாங்க நம்முடைய பெரியவர்கள், சரி அவனுடைய கர்மம் அதை விட்டுரு, மாடர்ன் ரேஷனல் திங்கிங்கில் அதை விட்டு கொடுக்க முடியாது. அது எப்படி எனக்கு நடந்தது, இந்த பிரச்சனைக்கு நான் கண்டிப்பாக என்னுடைய அறிவை வச்சு நான் எப்படி இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டே தீர்வே. உதாரணமாக ஒரு உதாரணம் சொல்கிறோம், உண்மையில நீ நல்லவனா இருக்கிற, எந்த கெட்ட குணங்களும் கிடையாது. ஆனால் பழைய பிறவியில் சில நபர்களுக்கு சில தவறுகள் பண்ணிருக்கலாம். போகிறத வந்து உன்னை வந்து திட்டுறார், உன்னை வந்து நிந்தனை செய்கிறார், நீ மோசமானவன்னு சொல்லார். நீ பொறுமையாக அந்த நேரத்தில் இருந்துட்டேன்னு வச்சுக்க, நீ போன பிறவியில் அவனுக்கு ஏதோ கர்மம் பண்ணியிருக்கிறியா, அதனால தான் அவன் உன்னை நிந்தனை பண்ணுறான், உன்னுடைய கர்மமெல்லாம் போயிடுச்சு. நீ பதிலுக்கு திட்டினீன்னா மீண்டும் அந்த கர்மம் உன்ட்ட தான் இருக்கு. இவர் ஒவ்வொரு விஷயங்களும் உனது ஒருத்தர் ஒரு பொருளை திரையிட்டு போயிட்டார், உண்மையிலே உனக்கு கர்மம் இருந்ததுன்னா மீண்டும் அந்த பொருள் வந்துடும். நீ இல்லை கேஸ் போட்டினா மீண்டும் பொருளை திரும்பி வாங்கிடலாம், ஆனால் கர்மம் மீண்டும் உன்ட்டே வந்துடுச்சு. அப்போ பக்தனாக சுத்த பக்தனாக மாறும் போது நீ எவ்வளோ பொறுமையாக இருக்கணும்னு ஆசைப்படும். உண்மையிலே நம்முடைய கர்மத்தை முழுக்க முழுக்க எடுக்கணும்னா உண்மையிலே சைதன்ய மகாபிரபு சொன்ன அந்த தத்துவத்துக்கு வந்துடணும். அமானினா மானதேனா கீர்த்தனிய சதாகரி, என்ன நடந்தாலும் சரி எதையுமே கண்டுகொள்ளாமல் நீ பக்தியில் இருந்தேன்னா உண்மையிலே உன்னுடைய கர்மங்கள் பாவ புண்ணிய கர்மங்கள் எல்லாமே ஒன்று விட்டு போயிடும். பட் அதுக்கு உண்மையிலே ரொம்ப சகிப்புத்தன்மை வேணும் அப்படிதானே. நம்ம எந்த தவறும் பண்ணலை, ஒரு பக்தரோ ஒரு சாதாரண நபரை வந்து நம்மளை வந்து நீ தான் அது தவறு பண்ணிட்டேன் சொன்னால் நமக்கு என்ன வந்துடும், உடனே வந்து கோபம் வந்துடும் அப்படிதானே. ஆனால் உண்மையில் அந்த நபர் வந்து நம்மளை சொல்கிறதுக்கு கூட காரணம் இருக்குது, ஏதோ ஒரு பிறையில் நம்ம அவருக்கு பண்ண கர்மம். ஒவ்வொரு செயலும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை பஸ்ஸில் சிலரும் சீட்டில் வந்து கிழக்கிறதே தள்ளி விட்ருவான், அதில் இடம் கொடுக்க மாட்டான், அது நம்முடைய சட்டையை வேணா களவான்ட்டு போயிடுவான், அல்லது நோய், ஆக்சுவலாக நோயில் வந்து நம்ம பொறுமையாக இருக்கணும். நோயில் பலவிதமான மருந்துகள் இந்த டாக்டர்கள்லாம் கொடுக்குறாங்க, ஆனால் உண்மையிலே அடித்து சொல்லலாம் நம்முடைய கர்மம் நமக்கு என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு தான் நோய் தீருமே தவிர, அது வரைக்கும் இவர் உலகத்தில் உள்ள எல்லா மாத்திரையும் நம்ம கொடுத்தாலும் சரி அது உண்மையில் கர்மத்தை இன்னும் கொடுக்குற மாதிரி எந்த விதமான நோய் தீரப்படுறது கிடையாது. பட் இந்த ரகசியமான விஷயம் இதை வெளிப்படையான முறையில் புரிந்து கொள்ள முடியாது, அதை டாக்டர்கள் ஒத்துக்கிட மாட்டாங்க. இல்லை பிரபு நாங்கள் எதுக்காக இருக்கிறோம், உங்களை அங்கே ஏமாத்ததுக்காக பகவான் வச்சிருக்கிறாரு, ஓரவனும் ஏமாளி நீ ஏமாத்துக்காரன் வாட் கன்விட்டான். உண்மையில் வந்து நோய்ங்கிறது கர்மம் சம்மந்தப்பட்டது, ஆனால் இதை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டமான காரியம். பார்க்கலாம் சில நேரங்களில் இந்தியாவில் குழந்தைகளுக்கு பார்க்கலாம், மருத்துவ முறையின் படி இளம் குழந்தைக்கு வந்து எதையுமே செரிக்கக்கூடிய பொருளை தான் வாய்க்கில் கொடுக்கணும். அந்த காலத்தில் இந்தியாவில் பெண்கள் பார்க்கலாம் கிராமத்தில் வந்து புண்ணியமான எந்த இடங்களுக்கு போனால் உடனே அந்த மண்ணள்ளி வாய்க்கில் போட்டுருவாங்க குழந்தை. உண்மையிலே இப்போ உள்ள விஞ்ஞானியும் மருத்துவரோ அதை பார்த்தார்னா அன்எஜுகேட்டட் ஃபுல் இஸ் கிரேசி பீப்புள். சைதன்ய மகாபிரபு வாழ்க்கையில் செல்லப்பட்டிருக்கு, சைதன்ய மகாபிரபு தன்னுடைய குருவுடைய பிறந்த இடத்துக்கு போனோடனே அங்குள்ள மண்ணள்ளி தன்னுடைய சன்னியாச அந்த ட்ரெஸ்ஸில் வந்து கெட்டி வச்சுக்கிட்டார். தினசரி அவருடைய வேலை டெய்லி அந்த மண்ணை கொஞ்சம் அள்ளி சாப்பிடுவார். அவர் மாதவேந்திர பூரி அவருக்கு வந்து பகவான் வந்து அந்த பால் பாத்திரத்தை வந்து களவாண்டு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த பாத்திரத்தை உடைச்சி அதையும் அவர் தன்னுடைய சன்னியாச ட்ரெஸ்ஸில் உடச்சி வச்சுக்கிட்டார். டெய்லி அந்த மண்பாண்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுவார். உண்மையிலே பௌதிகமான அடிப்படையில் பார்க்கும்போது இட்ஸ் கிரேசினஸ் நான் இதெல்லாம் உண்மை. பட் இது பௌதிகமான தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டது. இந்த விஷயங்களை வந்து கர்மம், பக்தி, அந்தரங்க சக்தி, ஜீவன் இந்த விஷயங்கள்லாம் எப்படி செயல்படுதுங்கிறத வந்து அட்லீஸ்ட் பக்தர்கள் நம்ம வந்து ஆழமான முறையில் புரிந்து கொண்டு இன்றைக்கு மனித சமுதாயத்தில் பிரச்சாரம் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. காரணம் வந்து இந்தியாவில் கூட இன்றைக்கி வந்து இந்த கொள்கைகள் இந்த விஷயங்கள்லாம் வந்து மக்களால் வந்து புரிந்து கொள்ளப்படாமல் வந்து இருக்குது.